இதுநாள் வரைக்கும் நாம் நிறைய ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தினாலும் கூட, இப்போ தமிழகத்தில் ஒரு இக்கட்டான நிலைமையில் மக்களும் இருக்கிறார்கள், அரசும் இருக்கிறது. பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் காவிரி தீர்ப்பு வழங்கிய நாள் முதல், இது தமிழகத்திற்கு ஓர வஞ்சனையான தீர்ப்பு, டெல்லி தமிழர்களை வஞ்சித்து விட்டது என மக்கள் அதிகாரம் உட்பட பல்வேறு அமைப்புகள் அந்த தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்பிலே சொல்லப்பட்ட ஆதாரங்கள், வாதங்களுக்கு எதிராக போராடினார்கள். ஆனால் ஒரு விளம்பரம் வரும்பொழுது அந்த விளம்பரத்தினுடைய ஒரு போலி தன்மை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. எதுக்காக இதை செய்கிறான்னு, இப்போ 14.75 டிஎம்சி தமிழகத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்டது வந்து இது இறுதி தீர்ப்பு, மேலாண்மை வாரி அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு டிவியில் ஒரே பிரேக்கிங் நியூஸ். காவிரி யாருக்கும் சொந்தம் இல்லை, மேலாண்மை வாரி அமைக்க சொல்லிட்டாங்க, நமக்கு இதுவரைக்கும் அமையலை, இது அமைஞ்சதுன்னா போதும், இது வெற்றி வெற்றி வெற்றின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இது ஏமாற்றம் அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறதுன்னு இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த போராட்டம் அந்த தீர்ப்பு வழங்கிய நாள் முதல் அந்த தீர்ப்பை எதிர்த்து நடந்திருக்க வேண்டிய போராட்டம், காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக நடக்க வேண்டிய இந்த போராட்டம் தீர்ப்பை எதிர்த்து நடந்திருக்க வேண்டும், தீர்ப்பை ஏற்றிருக்கக்கூடாது தமிழகம். ஆனால் தேர்தலில் ஈடுபடக்கூடிய கட்சிகள் நீதிமன்ற தீர்ப்பை வந்து எதிர்க்க மாட்டார்கள், நீதிமன்றத்தை எதிர்க்க மாட்டார்கள். இந்த கோர்ட் இல்லைன்னா இன்னொரு கோர்ட்டு ஏமாற்றம் அளிக்கிறது, நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்படி ஆகிப்போச்சு, ஏன்னா அவ்வளோதான் அவங்களுடைய வரம்பு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, எதிர்காலமே இருண்டு போகக்கூடிய மக்களுக்கு அது வரம்புலாம் கிடையாது. தன்னை கொல்ல வரும் மிருகத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனிதன் நான் வாழணும்னா அதை கொன்று தான் ஆகணும். அதுபோல இந்த தீர்ப்பு என்னை அழிக்கிறது, தமிழ் சமூகத்தை அழிக்கப் போகிறது, தமிழக விவசாயத்தை அழிக்கிறப் போகிறது, தமிழக மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை பறிக்கிறது என்றால் இதில் சட்டம், கோர்ட்டு, தீர்ப்பு, வரம்பு, சம்பிரதாயம் இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு சூழலில் 2 மாதத்துக்கு மேலாக தமிழகத்தில் காவிரி வேளாண்மை வாரியம் அமைக்கணும், காவிரி உரிமை வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கையில் ஒட்டுமொத்த தமிழகமும் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போராட்டத்தை டெல்லி மதிக்கிறதா, கொஞ்சமாவது மதிக்கிறதா? டெல்லினா பாராளுமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையும் சேர்த்து தான், சிறிதளவேனும் இதுதான் இறுதி தீர்ப்பு, மேல்முறையீடு கிடையாதுன்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு போட்ட பெட்டிஷன் எடுத்து திரும்ப விசாரிச்சுட்டு இருக்கு. தீபக் மிஸ்ரா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா மோடியினுடைய மனசாட்சியாக, அதாவது பாராளுமன்றத்துக்கு இங்கே மோடினா அங்கே உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் இன்னொரு மோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ நமக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இந்த சூழலில் மட்டுமல்ல, கடந்த கால வரலாறு முழுவதும் நம்ம பார்த்தோம்னா தமிழகத்துக்கு காவிரி நீரை வந்து எப்படி தடுக்கிறது, எப்படி பறிக்கிறதுங்கிறது தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 575 டிஎம்சி 1924 பெற்ற தமிழகம், 2018 177.25 டிஎம்சினா அது வந்து எழுத்தில் தான் இருக்குது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் 192 டிஎம்சி வரவே இல்லை. அப்போ கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, காவிரி நீரை பற்றி, அதன் உரிமை பற்றி, பங்கீடை பற்றி நீ பேசாத, எனக்கு இருந்து மிச்சம் வந்து அவனை அவனை கொடுப்பேன். இதுதான் கர்நாடகாவுடைய நிலைப்பாடு. நாம் போராடி 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 தீர்ப்பு 2000 கனடி 4000 கனடின்னு ஏதாவது உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சுன்னா அவன் அங்குள்ள தமிழர்களை அடிக்கிறான், அங்குள்ள தமிழக சொத்துக்களை சூறையாடுறான். அங்கே கலவரத்தை உண்டு பண்ணுறேன். அதில் பிஜேபி மத்திய அமைச்சர் ஈடுபடுறாரு, காங்கிரஸ் அமைச்சர் ஈடுபடுறாரு, காங்கிரஸ் அரசு ஈடுபடுது, எதிர்கட்சிகள் ஈடுபடுது, கீழே உள்ள சங் பரிவார அமைப்புகள்லாம் ஈடுபடுறாங்க, விட முடியாது அப்படின்னு. இப்போ நாம் வந்து என்ன உத்தரவு போட்டாலும் அவங்க திறந்து விட்டால் தான் நமக்கு இங்கே தண்ணி வரும். நாம் போய் படையெடுத்துட்டு போயோ இல்லை இரவோடு இரவாக போய் 10 பேர் கேஎஸ்ஆர் அணையை பூட்டை உடைச்சி ஷட்டரை தூக்கவோ முடியாது. அப்போ இதனுடைய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு தான் இருக்குது, டெல்லிக்கு தான் இருக்கு. அப்போ டெல்லி இத்தனை ஆண்டு காலம் அந்த பொறுப்பையும் கடமையும் செய்வதற்கு பம்மாத்து பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே வர்றாங்களே, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இதுதான் நம்ம முன்னாடி உள்ள கேள்வி. டிவியில் வந்து பாஜகவுடைய பேச்சாளர்கள் பேசுறாங்க, 60 ஆண்டு காலம் பொறுத்தீங்களா, இப்போ 6 வாரம் பொறுக்க முடியாதுன்னு கேட்குறான். என்ன திமிரான பேச்சு! 60 ஆண்டு காலம் அவங்க என்ன செஞ்சாங்கன்றது பின்னாடி இருக்கட்டும், தீர்ப்புக்கு பிறகு நீ என்ன செஞ்ச, என்ன செய்ய போற அப்படிங்கிறத நீ பேசணுமா இல்லையா? அப்ப தமிழர்களை வந்து என்ன நினைக்கிறாங்க? தமிழ் ஒரு 8 கோடி மக்கள்ங்க தமிழ்நாட்டில், எதுலேயும் வட இந்திய மக்களை இதை விட தமிழகத்தை ஒப்பிடுறோம் அப்படின்னா நாகரிகத்தில், கலாச்சாரத்தில், பண்பாடுல, மொழியில எல்லாமே அவர்களை விட முன்னோடி. அவன் கோமணம் கட்ட ஆரம்பித்த போது தமிழர்கள் வேட்டி கட்டினவங்க. ஆனால் அப்படி தமிழகத்தை வந்து அவன் ஏன் அப்படி வந்து ஓரவஞ்சனையாக நடத்துகிறா அப்படிங்கிறதா இங்கே. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பல கட்டங்கள், பல வடிவங்கள் போராடாதவங்களே கிடையாது. ஆனால் டெல்லி இப்போவும் இன்றைய நிலைமை வரைக்கும் காவிரி நீர் வராதுங்க. இன்றைய நிலைமை வரைக்கும் 3ஆம் தேதி, 30ஆம் தேதி, 8ஆம் தேதி, 7ஆம் தேதி, இந்த 4 வாரம், 2 வாரம், 3 வாரம் இப்படி எதனா ஏமாத்திக்கிட்டே போவாங்களே தவிர காவிரி நீர் இந்த தீர்ப்பு படி கரெக்டாக வந்து ஜூன் 12 இத்தனை டிஎம்சி, ஜூலையில் இவ்வளோ டிஎம்சி, ஆகஸ்ட்ல இவ்வளோ டிஎம்சி அப்படிங்கிறது வராது. இப்போ நாம் என்ன செய்யறது? மத்திய அரசு தான் செய்யணும், சுப்ரீம் கோர்ட் தான் செய்யணும், அதிமுக எம்பி பாராளுமன்றத்தை முடக்கினாங்க, நாங்கள் என்ன செய்யறதுன்றாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு கொடுத்துட்டோன்றாங்க, அனைத்து கட்சி எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் பிரதமர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க, அவர் உங்கள் யாரையும் பார்க்க முடியாது, யாரும் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்ட்டாரு. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ரயில் மறியல், சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், முற்றுகை, நடைபயணம், இப்போ அடுத்தது மனித சங்கிலி, அப்புறம் கையெழுத்து இயக்கம், இப்போ அடுத்து என்ன போராட்டம் பண்ணுறது? என்ன செய்யறது? இல்லை கர்நாடகாவில் செஞ்ச மாதிரி இங்கே ஏதாவது பஸ்ஸை கொளுத்தணுமா, இல்லை ரயில் ஏதாவது கொளுத்தணுமா, இல்லை இங்கே உள்ள கன்னடர்களை அடித்து விரட்டணுமா, என்ன செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க? நாம் அமைதியாக இதுக்கு மேலே என்ன எதிர்ப்பை காட்ட முடியும்? ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தங்கூட காவிரி நீர் வந்து இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. பிஜேபிக்காரன் கூட உட்பட, அவன் கட்சிக்காக பேசலாமே தவிர பிஜேபி ஆள் உட்பட, ஆமாம் காவிரி நீர் இவங்க வந்து தானே ஆகணும், அது நியாயம் தானே அப்படின்னு தான் பேச முடியும். அப்படி இருக்கும் பொழுது இதை செய்வதில் ஏன் இவ்வளவு நயவஞ்சகம், இவ்வளவு ஓர வஞ்சனை? இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு முடிவு கட்டி ஆகணுங்க. இப்போ மக்கள் அதிகாரத்தில் நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 10 நாள் நடைபயணம் வந்து கல்லணையிலிருந்து பூம்புகார் வரைக்கும் இன்றைக்கி தோழர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிறோம், அங்கே பெண்கள்கிட்ட பேசுகிறோம், விவசாயிகள்கிட்ட பேசுகிறோம், மாணவர்கள்ட்ட பேசுகிறோம், எல்லாமே ஆமாங்க ஏதாவது செஞ்சு தான் ஆகணும், விடக்கூடாது, ஏதாவது பண்ணி தான் ஆகணும். சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, ரொம்ப வாஞ்சையாக வரவேற்கிறாங்க. அப்போ நாம் வந்து இப்படி மக்கள் வந்து விரும்புகிறாங்க, ஆதரிக்கிறாங்க, ஐயோ இப்படி அநியாயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை எப்படி தீர்க்கிறது? யார் தீர்க்கிறது? கட்சிகள் மட்டும் போராடி, திமுகவோ, வாழ்வுரிமை கூட்டமைப்போ, இல்லை காவிரி உரிமை மீட்பு குழுவோ, கட்சிகள் மட்டும் தொண்டர்களை திரட்டி போராடி இதில் ஜெயிச்சிட முடியுமா? பெரும் மக்கள் திரள் இதில் ஜல்லிக்கட்டு போல பங்கேற்றால் தானே இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். இது ஒரு மாநிலத்துக்கும் டெல்லிக்கும் எப்படி ஒரு போர் தொடுத்து ஒரு சிங்களன் வந்து எப்படி ஈழத்தமிழர்கள் மீது படையெடுத்து அதை வந்து ஆக்கிரமித்து இரண்டாம் தர குடிமக்களாக எப்படி கொன்றொழித்து அப்படி ரசாயன ஆயுதெல்லாம் போட்டு முடித்தானோ அந்த மாதிரி வந்து நய வஞ்சகமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி டெல்லி வந்து தமிழினத்தை வஞ்சித்து படையெடுத்து அப்படி அழிக்கிறதுக்கு மாதிரி வர்றான். இப்போ நாம் சண்டைக்கு தயாராக வேண்டாமா? சண்டை போட வேண்டாமா? சண்டை போர் அப்படின்னா மற்ற ஏதாவது பேச முடியுமா? ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவ கட்சிகள் போராடுறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எப்படியாவது தீர்வு கிடைச்சிரும். டிவி வந்து விவாதம் ரொம்ப முக்கியமானது. இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. டிவி விவாதங்கள் பத்திரிகைகள் வந்து அதை வந்து உண்மையான திசைக்கு கொண்டு போகிறது கிடையாது. அந்த எதிரியை விட்டுட்டு இந்த வடிவேலு கரடி மேலே அம்பு விட்டான் பாருங்க, கரண்டி மேலே ஒரு அம்பு கூட படாது, சுத்தீரும் இருக்கும் அம்பு. அந்த மாதிரி தான் டிவி விவாதம் போகுதே தவிர அதில் வந்து அந்த மையமான பகுதிக்கு சொல்ல விடுறதில்லை. பாழி செஞ்சிருந்தாதனோ தியாகோ அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா பேச விட மாட்டாங்க, வாழ்வாழ்வாழ்னு கத்தி முடிச்சிருவாங்க. இப்போ நாம் ஒரு புதிய முறையை நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஜல்லிக்கட்டு தான் அதுக்கு நமக்கு உள்ள மிகப்பெரிய உதாரணம். ஜல்லிக்கட்டு தான், ஜல்லிக்கட்டில் மெரினாவில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் 10 நாள் கூடினாங்க. 10 நாள் போராட்டத்தில் ஒரு குழந்தை காணா போகல, ஒரு செயின் காணா போகல, ஒரு பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கையை பிடிச்சி விட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னு கிடையாது. அவ்வளோ பேர் இருந்தாங்க, எங்கே சாப்பிட்டாங்க, எங்கே தூங்கினாங்க, எங்கே இயற்கை உபாதை, எந்த பிரச்சனையும் கிடையாது மெரினாவில். ஏன் பிரச்சனை இல்லைன்னா மொத்த போலீஸும் உள்ளார இருந்துச்சு, வெளியில் இல்லை. போலீஸ் வெளியில் வந்தால் தான் பிரச்சனை வரும். இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு சொல்லி சாமியானம் போட்டு கல்யாண பந்தல் வீடு மாதிரி உக்காந்துருக்காங்க, கல்யாண வரவேற்பு வந்தோம் மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு காவேரியில் உங்களுக்கும் ஆசை இருக்குது காவேரி தண்ணி வரணும்னு, உங்கள் எடப்பாடிக்கோ ஓபிஎஸ்க்கோ ஜெயக்குமார் செங்கோட்டையனுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையை நீங்கள் அடிமைத்தனத்தோடு நிறைவேற்ற முடியாது. நீங்க என்ன செய்யணும், ஒரே 10 நாள் உங்க போலீஸ பேசாத இருங்கயா, மக்கள் பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு. நீங்க சும்மா இருந்தாலே போதும், தமிழ்நாட்டில் காவேரியை நாங்கள் கொண்டாந்துடுறோம். மெரினாவை கொண்டு போய் செயின் அவ்வளோ பெருசுக்கு செயின் போட முடியாது, இல்லைன்னா போலீஸ் போட சொல்றதுனாலும் போட, இந்த கோமாளி பயலுங்க மெரினா சுற்றி செயின் போட முடியாது. சங்கிலி போடுவாங்கள்ல போலீஸை போட்டு பூட்டி சாவி எடுத்து வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி மெரினாவை சுற்றி செயின் போட்டோம்னாக்கா உலக அளவில் கேவலமாக போயிரும்ட்டு இப்போ ஏதாவது வாட்ஸ்அப்பில் அங்கங்கே போச்சுன்னா அங்கே போலீஸை கொண்டு போய் குவிச்சிடறேன். என்ன இப்போ பிரச்சனை, இங்கே உள்ள மக்கள் யார், நீ யார் முதல்ல, இந்த டிஜிபியாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, நீ யார் முதல்ல? இந்த மக்களை பாதுகாப்பதற்காக, இந்த மக்களுக்காக சேவை செய்வதற்காக இவர்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீ சம்பளம் வாங்குற, அதுதான் உனக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் விஷயம். அப்போ சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிற எந்த சட்டத்தின்படி யாருக்காக ஆள்ற நீனு, ஜனநாயகத்தின் ஆட்சின்ற எந்த ஜனநாயகத்தை யாருக்காக ஆள்ற, என்ன நடக்குது இங்கே? அப்போ பெரும் திரள் மக்கள் வந்து செய்கிறனும் போராடணும்னு சொல்கிறான்னா நீ திறந்து விட்டுட்டு பாதுகாப்பு கொடுக்குறது தான் ஒரு வேலை. ஆனால் அதை விட்டுட்டு போராடுறவங்களை ஏன் தடுக்கிற? அரசினுடைய இறையாண்மையை விட மக்களுடைய இறையாண்மை தானே பெருசு, பீப்புள் சாவரனிட்டி தானே, அதுக்கு கீழே தானே எல்லாமே, மக்களாட்சின்றது அது தானே. இல்லை நாங்கள் எல்லாம் வீட்டில் எங்கள் வேலையை விட்டு நாங்கள் ஒன்று நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ காவிரி தண்ணியை கொண்டா, ஓபிஎஸ் இபிஎஸ் சீஃப் செக்ரட்டரி டிஜிபி எல்லாம் போய் காவிரி தண்ணியை கொண்டாங்க பார்ப்போம். நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்கிறோம், போ எல்லாரும் போ, தலைமைச் செயலகத்தில் இங்கே ஒரு பையன் இருக்கக்கூடாது, இங்கே எல்லாம் இருக்கக்கூடாது, மொத்த பேரும் டெல்லிக்கு போ, காவிரி வந்தால் நீ இங்கே வரணும், இல்லைன்னா நீ வரக்கூடாது, நீ உனக்கு எத்தனை நாள் டைம் வேணும். இங்கே வந்து இந்த ஜெயக்குமார் அதிமுகவினுடைய அரசியல் ஞானி, அவர் எந்த நேரம் பார்த்தாலும் சிட்டினே இருக்காங்க. அந்த ஆள் சீரியஸாக மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை போராடுற, ஏங்க ஒரு 20 கிலோமீட்டர் நடந்தனா வெயில் சுட்டு எரிக்குதுங்க, மயக்கம் வருதுங்க, தோழர்கள் நடக்கிறாங்க. தோழர்கள் மட்டும் இல்லை, நாம் மட்டும் போராடணுங்கிறது இல்லை, தமிழகம் முழுவதும் மக்கள் போராடுகிறார்கள், இயக்கங்கள் போராடுறாங்க, அமைப்புகள் போராடுறாங்க, கட்சிகள் போராடுறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தை ஏன் நீ தடுக்கிற, இந்த போராட்டத்தை நீ ஏன் ஒடுக்குற, உனக்கு என்ன அவசியம் இருக்கு? கல்லணையிலிருந்து பூம்புகார் வரைக்கும் நடைபயணம் போனோம்னா எடப்பாடிக்கும் போலீஸுக்கு என்ன பிரச்சனை? போகக்கூடாதுன்னு தடை போடுற, உயர் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து நாங்கள் நடத்துகிறோம், 30 பேர் தான் போகணுங்கிற, பாட்டு பாடக்கூடாதுங்கிற, மைக்கு வச்சுக்கூடாதுங்கிற, என்ன பிரச்சனை? இந்த நாட்டு தமிழகத்தினுடைய குடிமக்கள் தானே, அவங்க ஜனநாயகத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் உட்பட்டவர்கள் தானே. அந்த பிரச்சார நிறைவு பொதுக்கூட்டத்தை திருமுல்லை வாசல் சீர்காழியில் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டோம், 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தோம். நேற்று வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் இன்னைக்கு காலையில் வந்து அனுமதி மறுத்துட்டோம் சொல்லி மனு கொடுத்த தோழர் ரவி வீட்டில் போய் ஒட்டிட்டு போயிருக்கான் போலீஸ்காரன். இன்னைக்கு கோர்ட்டில் நாங்கள் மறுத்துட்டோம், என்ன காரணம்? அந்த மனு கொடுத்தவர் மேலே 20 கேஸ் இருக்கான். கேஸ் இருந்தால் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்கு? ஒருத்தர் பேரில், என் பேரில் 10 கேஸ் இருக்கட்டும், 20 கேஸ் இருக்கட்டுங்க, என் பேரில் கேஸ் இருந்தால் எனக்கு பேச்சுரிமை கிடையாது, எனக்கு கருத்துரிமை கிடையாது, எனக்கு ஜனநாயக உரிமை கிடையாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்குது சொல்லுங்க? என் பேரில் போட்ட கேஸு என்ன கேஸு? காவிரிக்காக போஸ்டர் ஓட்டினேன், கேஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். நீனு மோடியை எதிர்த்து போஸ்டர் ஓட்டினேன், கேஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் முற்றுகை போராட்டம் நடத்தினேன், கேஸ் போட்டுக்கிட்டேன். ஆர்ப்பாட்டம் நடத்தினேன், கேஸ் போட்டுக்கிட்டேன். நான் பேசினேன், நீ கேஸ் போட்டுக்கிட்ட. உன் கையில் எஃப்ஐஆர் இருக்கு, பேனா இருக்கு, எழுதி வச்சுக்கிட்டு கோர்ட்டில் கொண்டாந்து காட்டுறேன். அந்த வழக்குகள் எல்லாலும், அனைத்து வழக்குகளும் ஏதாவது ஒரு பெண்களை கையை பிடிச்சிக்கிட்டான், இல்லை செயினை ஸ்னாச் பண்ணா, வீடு பூந்து கொள்ளையடித்தான், கொலை பண்ணா, ஏதாவது இருக்குதா அதில்? அப்போ போலீஸ் நீங்கள் யார்? இப்போ அதை தான் நம்ம கேள்வி கேட்கணுங்க. ஆங்கிலேய ஆட்சி செஞ்சான்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவன் நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக, காலனியாக நம்மை சுரண்டுவதற்காக, நம்மளை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேயன் நம்மை அடக்கி ஒடுக்கினால் அதில் அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் அனுப்பி வைச்ச ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சரவை, அவர்கள் கீழே இருக்கக்கூடிய நமக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு காவல்துறை நிர்வாகத்துறை இப்படி ஜனநாயக உரிமையை பறிக்கிறது என்றால் இப்போ நாம் எதை எதிர்த்து போராடுவது? ஐயா கண்ணு மெரினாவில் நான் 90 நாள் உண்ணாவிரதம் இருக்கணும், இல்லைன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பிரச்சனை உனக்கு? உண்ணாவிரதம் தான், அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போறாரு, அவர் கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ இருந்துட்டு போறாங்க, நீ பாதுகாப்பு போடு. லட்சக்கணக்கான மக்கள் கூடங்குளத்தில் போடாடும் போது ஆயிரக்கணக்கான காவல்துறையை போய் போட்டு ஒடுக்கணும்ல, துப்பாக்கி சூடு நடத்தல, பாதுகாப்பு. நீ அந்த ஒரு போராட்டத்தை ஒடுக்கும் போது போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அவனால உன்னை பொறுத்த வரைக்கும் வன்முறை கூடாது. காவல்துறையை பொறுத்து சட்டம் ஒழுங்கு தான், பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு கெட்டு போயிடக்கூடாது. 1000 பேர் உட்காந்து விடிய விடிய பேசினா, அமைதியா பேசினா உனக்கு என்ன பிரச்சனை? நீ யார் தடுப்பதற்கு? அதை தான் நாம கேட்கணும். போலீஸ்னா நான் உனக்கு அடிமை கிடையாது, கோர்ட்னா நான் உனக்கு அடிமை கிடையாது, சட்டமன்றம் பாராளுமன்றம் நான் அடிமை கிடையாது. இதையெல்லாம் எங்கள் முன்னோர்கள் உருவாக்கினார்கள், இதையெல்லாம் நாங்கள் உருவாக்கினோம், எங்களுக்கு சரியில்லை, இப்போ நாங்கள் மாற்ற விரும்புகிறோம். உன்னை நம்பி ஒப்படைச்சோம், ஒரு ஆற்றை பாதுகாப்பாய் என கார்டியனாக PW என்ஜினியரை நியமித்தோம், மாசு கட்டுப்பாட்டு அதிகாரியை நியமித்தோம், கலெக்டரை நியமித்தோம், காவல்துறை நியமித்தோம். ஆனால் நீயே மணலை கொள்ளையடித்தவனாக மாறி போன போது அந்த ஆற்றினுடைய உரிமையாளர்கள், மக்கள், நாங்கள் தடுப்போம், நாங்கள் தடுக்காமல் யார் தடுப்பது? உன்னிடம் மனு கொடுத்தால் நீ முடிச்சு விடியா? நீதான் கொள்ளையடிப்பவன், நீதான் கொள்ளைக்கு பாதுகானவன், நீதான் ஊழல்வாதி, நீதான் கிரிமினல்வாதி. உன்னிடம் மனு கொடுத்து தோல்வி அடைந்து விட்டோம், அதனால் நாங்களே தடுக்கிறோம். தீ பிடிச்சிக்கிட்டு எரியுது தெருவில், ஃபயர் சர்வீஸ் போன் பண்றோம், அது வர்ற வரைக்கும் நான் உட்காந்துக்கணுமா? அணைப்பது தானே ஒரு மனிதனுடைய கடமை. அப்ப ஒரு தவறு நடக்கும் பொழுது அது தடுக்க வேண்டிய பொறுப்பு நீ இருக்கிற, நீ தவறுற, நீ எதிரா இருக்கிற. இன்னொரு விஷயம், நீ தீய அணைக்கிறது இல்லை, தீ வைக்கிற நீனு. அப்ப நாங்க உங்ககிட்ட வந்து எப்படி தீ அணைக்கிறதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், பெட்டிஷன் கொடுக்க முடியும்? அப்ப காவிரி உரிமைக்கான போராட்டம் என்பதே கீழே மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது, காவல்துறையின் மீது உள்ள அந்த அச்சத்தை, எப்படி கருவறை திறந்திருந்தா கூட வெளியிலேயே நிற்பான் பூசாரி இல்லைன்னா, சரி நாமளே போய் உள்ளார பூஜை பண்ணிட்டு வந்துட்டு வீடுக்கு போவோம் நினைக்க மாட்டான். அது உள்ள தான்னா எதனா பயம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம். ஆர்சி புக்கு இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், வண்டியை போயிட்டே இருப்பான், முக்கூட்டில் போலீஸை பார்த்தோன்னே திக்குன்னு எல்லாம் இருக்கும். இந்த பயத்தை நம்ம போக்கணும். இந்த மூளையில் போடக்கூடிய விலங்கை நம்ம உடைச்சிட்டோம்னா போதும், அது மக்கள் அதிகாரம் உடைத்து கொண்டே இருக்கிறது, அதனால் அதை மட்டும் அனுமதிக்காத. இதுதான் போலீஸ் உட்காந்து பேசுறது. எல்லாரும் நடைமுறை விலங்கை உடைக்கிறார்கள், மக்கள் அதிகாரம் மக்களின் மூளையில் உள்ள விலங்குகளை உடைத்தெறிகிறது, தகர்த்து தருகிறது. இது நமக்கு ஆபத்து. மக்கள் அதிகாரம் என சொல்லுகிறார்கள், மக்கள் நீங்கள் தான் செயல்படுத்தணும் சொல்றாங்க. ஆமா, நீ செயல்படுத்தலன்னா அவங்க தான் செயல்படுத்துவாங்க. திருடனை நீ பிடிக்கலன்னா அவங்க தான் பிடிப்பாங்க. ஏன்னா திருடனை நீயே பாதுகாத்து நீயே ரூட் போட்டு கொடுத்தினா உங்ககிட்ட எப்படி கொடுப்பாங்க? அவங்க தான் பிடிப்பாங்க, அவங்க தான் உதைப்பாங்க. சட்டம் வந்து கோர்ட்டில், இந்த கோர்ட்டு தான் இறுதி விஷயம். இது இங்கே நீ ஜனநாயகத்தில் நீ சொல்கிற, நீ சொல்கிறது தான் எல்லாமே. ஜனநாயகம், ஜனநாயகத்துடைய 4 தூண்கள், சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம், பத்திரிகை, இது 4 இடத்துல இருக்கணும். கட்டில் காலில் இருக்கு இல்லைங்களா, 4 இடத்துல இருக்கணும். 4 ஒன்றா இருந்தால் கட்டில் இருக்குமா? 4 ஒன்றா இருந்தால், இல்லை 2 கால் ஒன்றா ஆச்சுன்னா கட்டில் இருக்குமா? 4 தூணில், 4 இடத்துல இருந்தால் தான் அது அந்த தூணில் பில்டிங் நிற்கும். 4 தூணில் நிற்கிறேன், நிறுத்துறேன், நிறுத்த வைப்பேன்னு நீ சொல்லிகிட்டே இருக்க, ஆனால் என்ன பண்ணுற, 2 தூண் ஒன்றாவது, மோடியும் நீதிபதியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டா இப்போ நம்ம எங்கே போய் புகார் கொடுக்கறது? நீதித்துறையும் பாராளுமன்றமும் ஒன்றா சேர்ந்துக்கிச்சு, எங்கே போய் சொல்கிறது? இங்கே ஏடிஎம்கேவும் ஹைகோர்ட்டும் ஒன்றா சேர்ந்துக்கிச்சு, இப்போ எங்கே போய் முறையிடுறது? குட்கா ஊழல் செய்தாருன்னு யார் மேலே வழக்கு? ஒரு பெட்டி கடைக்காரன் மேலேயோ, ஒரு நடைபாதை ஆள் மேலேயோ கிடையாது. பான்பராக திட்டு தனமாக விற்கிறாங்க. இந்த கள்ளச்சாராயம் வேலி ஓரத்தில் நின்று கள்ளச்சாராயம் விற்பான், போலீஸை பார்த்தோன்னே வாரி சுட்டிட்டு ஓடுவான் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய சிட்டி கமிஷனர் ஜார்ஜ் மீது புகார், ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி ராஜேந்திரன் மீது புகார், ஒரு மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது புகார். இந்த புகார் சொன்னது திமுக எதிர்கட்சிக்காரங்க, திமுக காரங்க கிடையாது, மக்கள் அதிகாரம் கிடையாது. வருமானத்துறை அதிகாரி, வருமான வரித்துறை அதிகாரி போய் ரெய்டு நடத்துறார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை விற்பதில் மாதம் மாதம் சம்பளம் மாதிரி மாமூல் வாங்கியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி புகார் அனுப்புறாங்க. இந்த புகாரின் மீது உடனடியாக விசாரித்து 3 மாதம் 6 மாதத்துக்குள் விசாரித்து முடிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு, விசாரிக்கின்ற வரை இவர்கள் பதவியிலே இருக்கக்கூடாது. ஒரு டிஜிபியா இருக்கிறவங்க கீழே போய் ஒரு எஸ்பி போய் எப்படி விசாரிக்க முடியும்? ஒரு அமைச்சரா, ஆளுங்கட்சியா இருக்கிற அமைச்சர் தமிழகத்தினுடைய போலீஸ் போய் எப்படி விசாரிச்சு நீ குற்றவாளின்னு அடிச்சு இழுத்துட்டு ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்களா? ஆனால் இந்த வழக்கு விசாரிப்பு 2016 நடந்துச்சு, 2017 வழக்கு போட்டாங்க, 2018 சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இப்பவும் அவங்க வந்து ராஜினாமா பண்ண மாட்டாங்க. எது விசாரணைக்கு விசாரிச்சு இப்போ சார்ஜ் ஷீட் போட்டு அதை விசாரணை நடத்தி அது ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வந்து அவன் ஜெயிலுக்கு போறதுக்குள்ளார குட்கான்ற பொருளே அலைஞ்சு வேற பேர்ல போதைப் பொருள் வந்துடும். குட்காவான்னு நம்ம டிக்ஷனரியில தான் பார்க்கணும், அது ஒரு 20 வருஷம் ஆயிடும். ஜார்ஜ் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு, கமிஷனர் ஜார்ஜ். ஏன்னா மக்கள்லாம் மடைய, மக்கள்லாம் இழிச்சவாய, மக்களை பாதுகாக்கிற, மக்களுக்கு பதில் சொல்லணும், மக்களுக்கு கீழ்படியணும்னு ஏதாவது ஒரு சிறு அளவுதான் இந்த அதிகாரிகளுக்கு இருக்குதா? நீதிமன்றத்துக்கு இருக்குதா? கோடிக்கணக்கான மக்களை செருப்பாக நினைக்கிறார்கள், கேவலமாக நினைக்கிறார்கள். அதுதான் இந்த வார்த்தைகள்லாம். பெரும்பான்மை கிடையாது சட்டமன்றத்துக்கு. பெரும்பான்மை இருந்தால்தான் ஜனநாயகம். அவன் முடிவெடுக்கிறான், இன்ஸ்பெக்டர்லாம் டிஎஸ்பி ஆக்குறான், டிஎஸ்பி எல்லாம் ஏடிஎஸ்பி ஆக்குறான், ஏடிஎஸ்பி எல்லாம் எஸ்பி ஆக்குறான், எஸ்பி டிஐஜி ஐஜி ஏடிஜிபி அந்த ஜிபி இந்த ஜிபி மொத்த எடப்பாடி வந்த இந்த ஒரு ஆண்டு காலத்தில் போலீஸ் மொத்த பேரும் வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க. எடப்பாடி அரசுக்கு அந்த சட்ட ரீதியான அருகதை இருக்கிறதா? நீ சொல்லக்கூடிய சட்டம் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? சட்டமன்றத்துக்குள் 11 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள், அந்த வழக்கு ஒரு வருஷம் விசாரிக்கிறாங்க. வெளியில போய் இந்த முதல் மந்திரி சரியில்லைன்னு 18 பேர் கவர்னர் போட்டு போய் மனு கொடுத்தாங்க, அதை நீக்கிறாங்க, அதுவும் ஒரு வருஷம் ஆகுது. அந்த 18 எம்எல்ஏவும் இன்னைக்கு தொகுதியில் போக முடியல. தொகுதியில் அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எம்எல்ஏ ஆஸ்திரேலியா காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப எம்எல்ஏ கிடையாது அவரு, அந்த தொகுதியில் எம்எல்ஏ கிடையாது, ஒரு வருஷமா எம்எல்ஏ கிடையாது. ஆனா இவங்க நீ சொல்ற தேர்தல் ஆணையத்தில் என்ன, 6 மாசத்துக்குள்ள நீ எலெக்ஷன் வைக்கணும், இப்ப என்ன செய்யலாம்? இந்த பிரச்சனையை எங்க போய் தீர்க்கிறது? சபாநாயகருடைய அதிகாரத்தில் தலையிட விரும்பவில்லை. அந்த சட்டமன்றத்துக்குள் அவர்தான் அதிகாரம் படைத்தவர், அது நீதிமன்றம் தலையிடாது. ஜெயலலிதா படத்தை வைத்தாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது தார்மீக ரீதியாக அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பாண்டிச்சேரியில் உள்ள சபாநாயகர் அதிகாரத்தில் மட்டும் எப்படி தலையிட்டது உயர்நீதிமன்றம்? இதெல்லாம் அவர்களாகவே ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பும் ஒன்னுக்கு ஒன்னு பின்னி பிணைந்து நான்கு கால்களும் இப்படி காலை முறுக்கிக்கிச்சு. இப்ப குடிகாரம் அதிக போதை ஏறி போச்சுன்னா காலை பின்னிக்கிட்டு இப்படியா இப்படியா இருப்பான் பாத்தீங்களா, அந்த அப்படியே பைக் எடுப்பான், அப்படி திரும்பி தள்ளுவான் திரும்ப. இந்த மாதிரி மொத்த அரசு கட்டமைப்பு இருக்குங்க. ஆனா விளம்பரத்தின் வழியாக அவர்கள் பொய் வாக்குறுதிகள் வழியாக பித்தலாட்டமாக மக்களை அடக்கி ஒடுக்கி அவர்கள் இந்த வேலைகளை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அரசு என்பதை பொறுத்து. இப்ப இந்த நிலைமையில தான் நாம போராடுறோம். பெரியார் சொன்னார்ல, மானமுள்ள 1000 பேரோடு போராடலாம், மானமற்ற ஒருத்தரோடு போராடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப மானமில்லாதவனோடு நாம போராடிட்டு இருக்கோம். தமிழகத்தை பொறுத்து, டெல்லியை பொறுத்து மோடி ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன செய்யறாங்க ஒரு கணம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம தமிழகத்தில் பாஜக விமர்சிக்க வேண்டாம், ஹெச் ராஜா தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டர். தமிழர்களே ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள், தமிழிசை இந்த மாநிலத்தினுடைய கவர்னர் ஒரு மனக்கு கற்பனை செய்து பாருங்கள், எஸ் வி சேகர் தான் கல்வி மந்திரி. மக்கள் தமிழக மக்களை ஒரு மனம் நினைச்சு பாருங்க, தூக்கம் வராது, திடுக்கு திடுக்குன்னு எந்திரிச்சிருவீங்க. கெட்ட கனவு வந்து அப்படியே உங்களை தூங்க விடாது, ஐயோ தமிழ்நாடு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிச்சு. ஆனால் இவர்களை எல்லாம் இந்த அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்காக பிஜேபி தமிழகத்திலே அரசியல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பொய், பித்தலாட்டம், அடாவடி, கலவரம், வன்முறை, சண்டைக்கு இழுக்கிறது. இந்த வெட்டி பைய கிராமத்தில் வெட்டியா தண்ணி அடிச்சுட்டு இந்த சாதி திமிர் எடுத்து ஓரத்தில் உட்காந்து போற வரவன வம்பில் பாய் பாத்தீங்களா, அந்த வம்பில் இருக்கிறது மூலம் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிறது. அந்த மாதிரி இந்த பிஜேபியில் உள்ளவங்க வம்பில் இருக்கணும், அதுக்காக எதை வேணாலும் செய்யலாம். கனிமொழியை ஆபாசமா பேசலாம், பத்திரிகையாளர்கள் ஆபாசமா பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், வம்பிழுக்கணும். ஆனால் என்ன வேணாலும் பேசிட்டு நீ தனியா மக்களோட மக்களா இருக்கியா, 15 போலீஸோட போற நீ, சுப்பிரமணிய சாமி உனக்கு எப்படி இந்த தைரியம் வருது? இசட் பிரிவு பாதுகாப்புல இருக்கிறதுனால உனக்கு அந்த தைரியம் வருது, எங்களுக்கு எல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது. நாங்க பேசிட்டு தனியா தான் போறோம், தனியா தான் வர்றோம். ஆனா இசட்டு பிரிவு பாதுகாப்புல இருந்துகிட்டு நீ பேசுற, என்ன பேசுற, 8 கோடி தமிழர்கள் காவிரி உரிமைக்காக போராடுகிறார்கள், இந்த போராட்டம் இன்று தொடங்கியதல்ல. தோழர் தியாகு சொன்னாருங்க பாத்தீங்களா, குப்புற தள்ளி குழிகளை பறித்தது, தொடர்ந்து குப்புற தள்ளி தொடர்ந்து குழிகளை பறித்தது, இன்றைக்கு இறுதி முடிவு வெட்டி ஆகணும் அப்படின்னு இங்க வந்து நிக்கிறோம். என்ன சொல்றான், கடல் தண்ணிய நீ மிஷின் வாங்கி தரேன், அதை மாத்தி நீ விவசாயத்துக்கு பயன்படுத்துன்றான். இப்ப நீ எங்கேயோ டெல்லியில இருந்துகிட்டு 25 போலீஸை வச்சுக்கிட்டு நீ சொல்றியே, சுப்பிரமணிய சாமி இங்க மேடைக்கு வா. இங்க இருந்து அன்பார்ந்த பெரியோர்களே, தமிழ் மக்களே, நான் இத்தாலியிலிருந்து மிஷினை கொண்டாந்து கடல் தண்ணி குடி தண்ணீராக ஆக்கி தரேன் அப்படின்னா சொல்லு. இல்ல உனக்கு இன்னும் கொழுப்பு ஜாஸ்தியா இருந்தா கர்நாடகாவில் சொல்லு, கர்நாடகாவில் கடல் தண்ணியை குடி தண்ணியில் ஆக்கிக்கலாம், நீங்கள் எதுக்கு தமிழ்நாடோட சண்டை போடுறீங்கன்னு அங்கே போய் சொல்லிப்பார். ஏங்க வீட்டில் வந்து ஒரு ஆர்ஓ சிஸ்டம் போட்டோம்னா அது ஒரு 10 லிட்டர் தண்ணி வர்றது எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? என்ன பேசுகிறான்? இப்ப இங்க போய் நம்ம இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் முக்கியமா போடுறாங்க, பத்திரிகைகள் முக்கியமா போடுறாங்க. சுப்பிரமணிய சாமி தான் லூசு பைய, தமிழகத்தில் எதிராளு, அவன் பேசினதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய போற போக்கில் விட்டுறான். விட்டுரு, சுப்பிரமணிய சாமியா நீதிபதி ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? கோர்ட் உத்தரவாயிடும். ராஜாவே நீதிபதி ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? கோர்ட் உத்தரவாயிடும். கோர்ட் உத்தரவை ஏத்து பேசாது, கோர்ட்டில் கிடக்கு. என்ன கோர்ட் உத்தரவை விமர்சிச்சு பேசலாங்க, யாரும் தடுக்க முடியாது. எனக்கு எதிராக இருந்துச்சுன்னா எதையும் எதிர்த்து பேசுவேன். எனக்கு நான் தனிப்பட்ட எனக்கு இல்ல, கோடிக்கணக்கான விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் என்றால் கோர்ட் என்ன எந்த கொம்பன் சொன்னாலும் எதிர்த்து பேசுவேன். அதை யாரும் தடுக்க முடியாது. நீனே இந்த கோர்ட்டை உருவாக்கியது நாங்கள், அதற்கு கொடுத்த சட்ட விதி அதிகாரம் எல்லாம் நாங்க தான் முடிவு செய்யறோம். ஆனா நீ ஒரு சார்பா நீ பண்ணிட்டு இருக்கிற. இப்ப அப்படித்தான் ஆயிட்டாரு தீபக் மிஸ்ரா. சுப்பிரமணிய சாமி கடல் தண்ணிய குடி தண்ணி ஆக்கி விவசாயத்துக்கு எடுத்துக்கின்றாரு. தீபக் மிஸ்ரா என்ன சொல்றாரு? நிலத்தடி நீர் எடுத்துக்கின்றாரு. நிலத்தடி நீர் இருக்கா இல்லையான்னு அவர் பார்த்தாரா? ஏங்க, அந்த நாகை மாவட்டம் முழுவதும், திருவாரூர் மாவட்டமும் கடல் தண்ணி உள்ள வந்து தண்ணி குடிக்க முடியலங்க. ஆறு நாள் நாங்க நடந்துட்டு இன்றைக்கு ஒரு நாள் பொதுக்கூட்டத்துக்காக வந்திருக்கோம், மீண்டும் நாளைக்கு நாங்க போறோம். அங்க தண்ணி குடிக்க முடியலங்க. நான் அந்த தண்ணியை பூரா பாட்டிலில் வாங்கி இங்கே மெட்ராஸில் கொண்டு வந்து விற்க போகிறோம் பாருங்க. அந்த திருவாரூர் நாகை தஞ்சை மாவட்ட மக்கள் குடிக்கிற தண்ணியை, இது தஞ்சாவூர் தண்ணி, இது திருவாரூர் தண்ணி, இது நாகை மாவட்ட தண்ணி, மெட்ராஸ் வாசிகளே நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வீரான தண்ணி, காவேரி தண்ணி கொள்ளிடுறி வழியாக பைப்பில் ஏற்றி இங்கே பியூரிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை பாருங்கள் அப்படின்னு தாகமே அடங்கலைங்க. ஒரே ஒவ்வொரு இரும்பு வாடை அடிக்குதுங்க. அஞ்சு நாளாக குடிச்சு குடிச்சு தாக அடங்காம எப்படியாவது ஒரு மினரல் வாட்டர் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கேனை எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியில் எலிச்சம் பழத்தை புழிஞ்சு ஒரு 2 சர்க்கரையை போட்டு கொடுங்க, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் தாகத்தை தீர்த்துக்கிட்டோம். தாகத்தை தீர்த்துக்கிட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. கடல் தண்ணி உள்ள வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நீதிபதி டெல்டாவில் நிலத்தடி நீருக்கு எடுத்து பயன்படுத்திங்கன்னு சொன்னார்னா என்ன, நம்ம இந்த தீர்ப்பு எங்கே போய் நம்ம பேசுறது? உலகத்தில் எந்த சட்டத்திலேயாவது, எந்த கொள்கையிலாவது, எந்த நீதியிலாவது ஒரு வரி நிலத்தடி நீரை எடுத்து நதி நீரை பங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வரி இந்த தீர்ப்பை பற்றி சரின்னு சொல்லக்கூடியவங்க, கோர்ட்டு சரின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க அரிவாளி வெள்ளைப்பூண்டு வெங்காயம் ஒருத்தனாவது ஒரு இடத்துல சொல்லட்டுங்க. ஒரு இடத்துல நதி நீரை பங்கிடுறது எப்படின்னு வழக்கு போட்டா, உங்ககிட்ட நிலத்தடி நீர் எடுத்துக்கன்னு சொல்றதுக்கு என்ன சட்டம், என்ன நியாயம்? போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்காதுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட என்னங்கய்யா நீங்க இப்படி பேசுறீங்க, 1000 ரூபாயை ரெண்டா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டு வர, தவிர ஒருத்தனுக்கு 600 ரூபா ஒருத்தனுக்கு 400 ரூபா பிரிச்சு கொடுப்பாரா? அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஏற்கனவே 100 ரூபா இருக்குல்ல, அதனால நீ 400 ரூபா வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து பண்றாங்கன்னா இதுக்கு பேர் தீர்ப்பாங்க. ஆனா வெக்கக்கேடு, அந்த தீர்ப்பை அமுல்படுத்துங்கன்னு நம்ம போராடுறோம். அந்த அநியாயமான தீர்ப்பை, அந்த கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பையாவது அமுல்படுத்துறா, எங்களால முடியல. எத்தனை வருஷம் இதுக்கு பின்னாடி போறது? ஆனா அதுக்கும் எங்க இந்த பக்கம் அட்டார்னி ஜெனரல், சீனியர் அட்வொகேட், அந்த பக்கம் சீனியர் அட்வொகேட், 2 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்களாம். இந்த இப்போ எம்எல்ஏ வழக்குக்கு ஹைகோர்ட்டில் வந்து 18 MLA நீக்கினாங்கள, அதுக்கு கேட்டதுக்கு 2 கோடி ரூபா வக்கீல் ஃபீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களாம் செலவு. அப்போ காவிரிக்கு 8 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. இவ்வளோ கொடுத்துருக்குறோம், தீர்ப்பு சொல்லியிருக்காரு, ஸ்கீம்னா எனக்கு அர்த்தம் புரியலன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறேன். லா மினிஸ்டர், லா செக்ரட்டரி, சீனியர் அட்வொகேட், லிட்டரேட் ஜட்ஜி, அது இது என்னென்னமோ வச்சிருக்கா, ஸ்கீம்னா என்னன்னு தெரியலையா. அவர் ஜட்ஜி கேட்குறாரு, இது ஏன் நீ முன்னாடியே கேட்கல, 6 வாரம் கழிச்சு தான் கேட்பியா, கம்முன்னு இருக்கணும். சரி ஸ்கீம்லாம் அதெல்லாம் அதான், நீ 3ஆம் தேதி உனக்கு என்ன தெரியுதோ அதை எழுதி எடுத்துட்டு வா, நான் பார்க்குறேன். இப்போ 3ஆம் தேதி வந்து போச்சு, என்ன திரும்பி பிரச்சனை? எதுக்கு நம்மளை தலை உளரணும்? இன்னும் 2 வாரம் கேட்போம். அங்கே போய் அவர் அட்டார்னி ஜெனரல், ஏன்பா சும்மா அசிங்கப்படுத்தாதீங்க, போங்க, அதையும் இப்போ முன்னாடியே கேட்குறா, 3ஆம் தேதி கேட்டுக்கலாம் போ. இப்போ 3ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆரம்பித்து உடனே தண்ணி வந்துட போகுதா? இப்போ அமைக்கிறது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைக்கிறது கர்நாடகாவுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு லாட்ரி டிக்கெட் மாதிரி தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருந்துச்சுன்னா கர்நாடகா ஒத்துக்க போகிறதில்ல. அப்ப ஒத்துக்காத போது நான் அவங்க கொடுத்தது மேல உடனே பாலி நாரிமனை கூட்டு போய் நிறுத்தி இதுல நாங்க பதில் சொல்றோம், நாங்க திருத்தம் போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெண்டு வாரம் போடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டு 2 மாசம் கோட விடுமுறை, அங்க உள்ள ஜட்ஜி வக்கீல் எல்லாம் அமெரிக்கா போயிடுவாங்க. ஜூன் மாசத்துல நாம மறுபடியும் கோடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு விவசாயிகள் நம்ம உட்காந்துருப்போம். ஜூன் மாசம் நம்ம பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அவன் அவன் பிரச்சனைக்கு போயிடுவான். 10th படித்தோம், +2 படித்தோம், அங்கே பணத்தை பரட்டி கட்டணம் போகணும், கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு பிரச்சனை, இது போயிடும். இப்போ மழை வந்தாதான் காவிரி பிரச்சனைக்கு தீர்வு. மழை வரலன்னா விவசாயிகள் ஒரு 5-6 பேர் 10 பேர் செத்தா இந்த பிரச்சனை வரும், இல்லைன்னா அப்படியே அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். இப்போ இந்த நிலைமையில் நாம் இதுக்கு பின்னாடி நம்ம போகிறதா? பாஜக ஆர்எஸ்எஸ் டெல்டா மாவட்டம் தஞ்சை திருவாரூர் நாகை, இந்த பக்கம் கடலூர் விழுப்புரம், அந்த பக்கம் புதுக்கோட்டை, இந்த 6 மாவட்டங்களில் மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறான்? நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து தனித்தனியாக ஒரு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, படத்தில் ட்ரெய்லர் போடுவாங்க, 2 நகைச்சுவை, 2 குதிர்பாட்டு, 2 ஃபைட் சீனு, மேலேருந்து குதிக்கிற மாதிரி. இப்படி இப்போ ட்ரெய்லரை பார்த்தோன்னா பயங்கரமாக ரஜினி இப்போ இப்போ பண்ணுறாரு, பயங்கரமாக வசனம்லாம் பயங்கரமாக வெங்கையம் ஒத்தையாக வந்திருக்கிறான் அப்படி இப்படிலாம் பார்த்த உடனே நமக்கு தனித்தனியாக பார்க்கும்போது தெரியுது. மொத்தமாக படத்தை பார்க்கும்போது அட கன்றாவி இதை வந்து 200 ரூபா கொடுத்து பார்த்துட்டோமே. இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்கும் பொழுது பிரச்சனை ஆதங்கம் விடக்கூடாது. நெடுவாசல் 100 நாள், 101வது நாள், 102வது நாள் போராட்டத்தை குறை சொல்லவில்லை நான். கதிராமங்கலம் 110, 100, 200, ஸ்டெர்லைட் 150வது நாள், 200 நாள், கூடங்குளம் அணு உலை 1 ஆண்டு 362வது நாள், 368வது நாள், நியூட்ரினோ அது 2வது நடைபயணம், 3வது நடைபயணம், இப்படி கோர்ட்டில் வழக்கு இப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே கொண்டு வர்றது யார், என்ன கொள்கை? தமிழகத்தை பற்றி டெல்லி என்ன முடிவு செய்து வைத்திருக்கிறது? தமிழகத்தில் டெல்டாவில் என்ன செய்யணுங்கிறத டெல்லி முடிவு செய்து, டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் படிந்திருக்கக்கூடிய ONGC எண்ணெயை எடுக்கணும், கச்சா எண்ணெய் எடுக்கணும், எரிவாயு எடுக்கணும், அது எடுத்து முடித்த பிறகு அப்புறம் நிலக்கரி எடுக்கணும். இதுதான் அரசாங்கத்துடைய கொள்கை. இந்த கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது, அது திமுகவோ அதிமுகவோ. இன்றைக்கு மக்கள் பாதிப்புகளால் திமுக ஆதரவு நிலை எடுக்கிறது, ஆனால் இந்த கொள்கை தான் டெல்லியினுடைய கொள்கை. இப்ப இதற்கு எரிவாயு எடுப்பதற்கும் எண்ணெயை எடுப்பதற்கும் காவேரி தண்ணி எதுக்கு? அப்ப தமிழ்நாட்டை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு டெல்லியினுடைய கொள்கை இதுதான். அப்ப நம்ம கோரிக்கைக்காக போராடி கொண்டே இருக்கிறோம். ஒரு உடலிலே கை தனியாக போராடுகிறது, கால் தனியாக போராடுகிறது, உடம்பு தனியாக போராடுறது, ஆனால் அத்தனையும் கட்டுப்படுத்தக்கூடிய இயக்கக்கூடிய மூளை, இதை அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இந்த அதிகாரம், இந்த அரசுடைய கொள்கை, இதை பற்றி நான் மக்கள்கிட்ட பேசணும். அப்ப தீர்மானிக்கக்கூடிய கொள்கையை கேள்வி கேட்காமல் முறியடிக்காமல், தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை முறியடிக்காமல் தடுத்து நிறுத்தாமல் நாம் இந்த கோரிக்கையில் எப்படி வெற்றி பெறுவது? இவர்கள் வளர்ச்சி என சொல்லுகிறார், யாருடைய வளர்ச்சி? அம்பானி, அதானி, SR, மிட்டல், நீரவ் மோடி, மல்லையா, கோத்தாரி, கனிஷ்கா, இவங்களுடைய வளர்ச்சி தான். நேர்மறையாகவும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போ, வங்கியில் போட்ட பணத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு எல்லாம் லண்டன் போயிரு, நான் லண்டன் வந்து பார்த்துக்கிறேன் உங்களை எல்லாத்தையும். இவன் இங்கிருந்து தப்பிச்சு போன அத்தனை பேரும் லண்டனில் தான் இருக்கா, மோடி லண்டன் தான் போயிருக்காரு. அங்கே போய் ஏன்டா அங்கே என் மானத்தை வாங்கிட்டு இங்கே வந்து பதியம் கிடக்கிறீங்கன்னு எவனா 4 பேர் பார்த்து கேட்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விடலாம்ல. விஜய் மல்லையா 9000 கோடி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், லலித் மோடி நீ ஒரு 400 கோடி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஐபிஎல்ல, ஏன்னா நீரவ் மோடி நீ இங்கே தான் வந்துட்ட, மொத்த பேரும் என் மானத்தை வாங்கி இங்கே கொண்டு வந்து திருட்டு வங்கி பணத்தை கொள்ளையடி இங்கே வந்துட்டீங்களே, நான் மக்களுக்கு 120 கோடி மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? ஒரு 8 வந்துட்டாவது நீங்கள் எங்கள் சட்டத்தை மயிச்சு கோர்ட்லையாவது ஆஜராகிட்டு வாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாம்ல மோடி. அப்போ இவனுடைய கொள்கை என்ன? கார்பரேட்டுகள் கொள்ளையடிக்கணும், அதற்கு இவர்கள் ரூட்டு போட்டு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். முழுக்க திட்டங்களாக பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், ஹைட்ரோ கார்பன், இதெல்லாம் ஒரு லைசன்ஸ் வாங்கினா போனோம், எது வேணும். இப்போ நம்ம 2-வீலருக்கு ஒரு லைசன்ஸ், 4-வீலருக்கு ஒரு லைசன்ஸ், அதெல்லாம் கிடையாது. ஒரு லைசன்ஸ் வாங்கினா எல்லாம் ஓட்டலாம். ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டா நீ ஷெல் கேஸ் எடுத்துக்க, மீத்தேன் எடுத்துக்க, பெட்ரோல் எல்லாத்தையும் எடுத்துக்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், 100,000 கோடிக்கு கச்சா எண்ணெய் எடுக்கிறான்னா மத்திய அரசாங்கத்துக்கு 300 கோடி கிடைக்கும், மாநில அரசாங்கத்துக்கு 40 கோடி கிடைக்கும். வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குன்னா 300 பேருக்கு வேலை கிடைக்குமா, 500 பேருக்கு வேலை கிடைக்குமா. 100,000 கோடி கச்சா எண்ணெய் எடுத்தா 500 பேருக்கு வேலை கிடைக்குமா. அப்ப இதுல ஏதாவது சட்ட விதிமுறைகளை, இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயம் பாதிக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது, கடல் நீர் உள்ளே வருகிறது, மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இதை பற்றியெல்லாம் உன்னுடைய கருத்து என்ன? இதை பற்றி என்னுடைய கருத்து இல்ல. 10, 50 பேர், 1,000 பேர், 1,00,000 பேர் செத்தா ஆளுக்கு 10,000 கொடுத்துடுறோம், போ ஒரு 2 நாள் போராடுவீங்க, 4 நாள் துக்கம் கொண்டாடி முடிஞ்சு போ, அவ்வளவுதான், எங்கேயோ போய் பொழைச்சிக்க. இதுதான் அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. அப்ப 3 மாவட்டங்களில் குறைஞ்சது ஒரு 40-50 லட்சம் பேர் இருக்கிறான், எங்க போவான் சொல்லுங்க, எங்க போய் வாழ்றது? அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது விவசாயம் தான். அப்ப விவசாயத்தை சுயசார்பு, தன்னிறைவு, 8 கோடி மக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, பாமாயில், எண்ணெய், சர்க்கரை, அது உற்பத்தி அப்படிதான் திட்டம் இருக்கா உன்ட்ட? 8 கோடி மக்களுக்கு எவ்வளவு மருத்துவம் தேவை, எவ்வளவு கல்வி தேவை, எவ்வளவு ஏதாவது வச்சிருக்க பிளான் வச்சிருக்கா? நீ எப்படி பிரச்சனை தீர்க்க போற? பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம், பெண்கள் மீதான பாலியல் கொடுமை, சாதி கொடுமை, சாதிய வன்கொடுமை, மத வன்கொடுமை, வங்கிய கொள்ளை, இவ்வளவு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை தீர்ப்பதற்கு எந்த கட்சிகள் தீர்வை முன்வைக்கிறார்கள்? புதுசா சட்டம் போட்டுடலாம், புதுசா நீதிபதியை மாத்திரலாம், புதுசா அதிகாரியை போட்டலாம், தீர்க்க முடிந்ததா? உன்னால் முடியுமா? தீர்க்க முடியும் என ஒரு நீதிபதியை வந்து சொல்ல சொல், தீர்க்க முடியும் என ஒரு ஐஏஎஸ் வந்து சொல், தீர்க்க முடியும் என ஒரு போலீஸ் ஆபீசரை வந்து சொல்ல சொல் மக்கள் மத்தியில். நான் நிறுத்தி காட்டுறேன்னு சொல்ல சொல்லு பாப்பா, அவங்கள சொல்ல சொல்லு, நாங்க ஏத்துக்கிறோம். எப்படி தீர்க்க போற சொல்லு. அப்ப இந்த அரசு உள்ள சூழல்ல நாம, அதாவது குழி பறித்து குப்புறம் தள்ளுதுன்றது பாத்தீங்களா, ஏற்கனவே முற்றவன் கல்லு மேலும் போதை ஊட்டி வெறி ஊட்டினா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இப்ப டெல்லி வந்து தமிழ்நாட வந்து இவன் சமஸ்கிருதம் வேண்டாங்கிறான், இந்தி வேண்டாங்கிறான், ராமர் வேண்டாங்கிறான், அவன் வந்து நம்மளை ஏத்துக்கிறது இல்ல, பாஜக கொடி ஏத்துக்கிறதுல, விநாயகர் எதிர்க்கிறான், காவி கொடி இது வேண்டாம், இவன் நமக்கு சரி வராது, இவன் மொத்த பேரும் நமக்கு வேண்டாம், என்ன முடிச்சுட்டு வந்துரு. இவெல்லாம் ரொம்ப சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், கருவறை போவாதுன்னா போவாத இருப்பான், உள்ள நுழையாத இருப்பான். பிளாட்ஃபார்ம் போனா கூட டிக்கெட் எடுத்துட்டு தான் போவான், பிளாட்ஃபார்ம் வேடிக்கை பார்க்க போனா கூட பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து தான் போவான், வடநாட்டில் தான் ஊருக்கு போனாலே அவன் ஃப்ரீயா போவான். அந்த மாதிரி தமிழ்நாடு வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், சட்டத்தை மதிச்சவன், எல்லா லைசன்ஸ் எல்லாம் இருந்தாலும் போலீஸை கண்டு அச்சப்படுபவன், எஃப்ஐஆர்ல பேர் இருந்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையை நம்புவன், கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான், கேஸ் போட்டா உனக்கு வேலை, உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்படின்னு போலீஸ் சொல்றதுக்கு நம்புறான், அந்த படித்த இளைஞன் நம்புறான். ஏண்டா வெண்ண, இப்ப ஏற்கனவே அவ்வளவு பேர் இருக்கிறான், இப்ப கேஸ் இருக்கலாதனால தான் வேலை கொடுக்கலையா? நீனே கேஸ் இல்லாம வேலை கொடுக்கனா கேஸ் இருக்கிற எப்படியா டிஜிபியா இருக்கிறாரு, கேஸ் இருக்கிற எப்படியா கமிஷனரா இருக்காரு, கேஸ் இருக்கிற எப்படி அமைச்சரா இருக்கிறான்? இப்படி தமிழர்கள் வந்து ஏமாளிகளாக சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் பெரு வெட்டி வீர பெருமை பேசுவான் அப்படின்னு நினைக்கிறான் டெல்லி. அதை நம்ம முறியடித்து காட்டணும், முறியடிச்சு காமிச்சிருக்கோம். பீட்டாவை தடை செய்யன்னு ஆரம்பிச்ச போராட்டம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை தடை செய்யணும் வந்து முடிஞ்சது தமிழகத்தில். காலைக்கும் போராடினவனுக்கு என்ன சம்பந்தம், விவசாயத்துக்கும் போராடினவனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் மொத்த பேரும் நின்னாங்களா இல்லையா? 5 நாள் மதுரையில் ட்ரெயின் சிறைப்பிடிக்கப்பட்டது, பட்டி தொட்டி எங்கும் எல்லா மாவட்டங்கள்லையும் மக்கள் தான் போராட்டத்தை தீர்மானித்தார்கள். அதுபோல காவிரி உரிமைக்கு நாம ரெண்டுல ஒண்ணு பார்க்காத நாம வீட்டுக்கு போக கூடாது. இதுதான் நம்மளுடைய முதல் வேலை. கடை திறக்கிறோம், வேலைக்கு போறோம், பள்ளிக்கூடம் போறோம், அதெல்லாம் அடுத்த விஷயம், நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம். சமச்சீர் கல்வியில 4 மாதம் புஸ்தகமே கொடுக்கலீங்க அந்த அம்மா, 4 மாதம் புஸ்தகமே கொடுக்காம போச்சு. இதே இந்த சமச்சீர் பாடத்திட்டத்தை அமுல்படுத்தலாமா வேண்டாமான்னு கோர்ட்ல கேஸ் நடந்து 4 மாசம் சும்மாவே போச்சு பள்ளிக்கூடம். நாங்க போய் மொத்த பசங்களையும் வெளியில எழுத்துட்டு வந்தோம், உனக்கு பள்ளிக்கூடமும் கிடையாது, பாட புத்தகமும் கிடையாது, ஒண்ணு நீ எது உள்ளது, வெளியில வந்து புத்தகத்தை கேட்டு போராடி நீ. அது என்ன சரோஜா தேவி புக்கா படிச்சா கெட்டு போயிடுறதுக்கு, படி அப்புறம் வேணா மாத்திக்க தீர்ப்பு வந்தோன்னு என்ன? அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய போராட்டமே அப்படி முனம் ஒழுங்கி இருக்குது. கேஸுக்கு பயப்படாதீங்க, போலீஸுக்கு பயப்படாதீங்க, ஜெயிலுக்கு பயப்படாதீங்க, கோர்ட்டுக்கு பயப்படாதீங்க, போராடுங்க, காவிரி நீர் வரும்.